السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات، وبشر الصابرين. فقال الله تبارك وتعالى: وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير.
صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما يصيب المسلم من نصب ولا وصب ولا هم ولا حزن حتى الشوكة يشاكها إلا كفر الله بها خطاياه. رواه مسلم، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. إلا فخل فخل شيم ஆகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும் ஸலவாத்தும் ஸலாமும். எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களில் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் படைத்த நாயனை விளங்கி வாழ்வதென்பது சொல்லி முடிக்க முடியாத ஒரு மிக பெரும் பாக்கியம். அதை விஞ்சக்கூடிய வேறு எந்த ஒரு பாக்கியமும் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைத்திருக்க முடியாது. ஏன் அல்லாஹுவை நம்பி அவனை சரியாக புரிந்து அவனுடைய கட்டளைகளை இயன்றளவு எடுத்து நடந்து அவனால் தடுக்கப்பட்டவைகளை முற்று முழுதாக விலகி நடந்து கொள்ளும் போது இந்த உலகத்தில் வரக்கூடிய சந்தோஷங்கள் இரட்டிப்பான சந்தோஷங்களாக மாறுகிறது. இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனைகளும் எவைகள் எல்லாம் சோதனைகளுடைய வடிவில் தென்படுகிறதோ அவைகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷங்களாக மாற்றுகின்றான். யாருக்கு அந்த பாக்கியம், அல்லாஹுவை விளங்கி நடக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவர்களுடைய சந்தோஷங்களையும் சந்தோஷங்களாக அவர்களுக்கு கழிக்க தெரியாது. அவர்களுக்கு வரக்கூடிய துக்கங்கள் அது இரட்டிப்பான அதிகரிப்பான துக்கங்களாக மாறுமே தவிர அவர்களுடைய சந்தோஷங்கள் அவர்களுடைய துக்கங்கள் ஒரு நாளும் சந்தோஷங்களாக மாறாது. இதனுடைய சாரம்சத்தை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்: அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு கைர் இன் அஸாபத்துஹு ஸர்ராஉ ஃபஷக்கர லஹா ஃபகான கைரன் லஹு
وإن أصابته الضراء فصبر فكان خيرا له. மூமினுடைய விவகாரம் மிகவும் ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. மூமினுக்கு அல்லாஹ்வை நம்பியவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதிகளை பார்த்தால் இப்படியும் கொடுக்கின்றான் பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் ஒரு மனிதன் என்று வந்தால் அவனுக்கு நலவும் வர வேண்டும், தீமையும் வர வேண்டும், சந்தோஷம் வருவது போன்று அவனுக்கு கவலையும் துக்கமும் வர வேண்டும், இன்பத்தை போன்று துன்பமும் வர வேண்டும். அதுதான் மனிதன். ஆனால் முஃமினை பொறுத்தவரையில் அவனுக்கு எதுவுமே நஷ்டமாக இல்லை என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த அம்ரஹு குல்லஹு கைர், முஃமினுடைய எல்லாமே கைர் தான். எப்படி அது கைராகிறது? முஃமினுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்துவிட்டால் பாருங்கள், அந்த முஃமின் சுக்ரு செய்கிறான், முஃமின் நன்றியோடு நடக்குகின்றான். ஏதாவது சந்தோஷம் வரும்போது அதை பாவத்துக்கு பயன்படுத்த மாட்டார். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்ற, அவனுக்கு நன்றியாக நடக்குகின்ற முறையில் நடந்து கொள்கிறார். அது அவருக்கு கைராக முடிகின்றது. அதே போன்று ஒரு முஃமினுக்கு ஆபத்து வருகிறது, ஒரு முஃமினுக்கு ஒரு அனர்த்தம் அல்லது முஃமினுக்கு ஒரு நோய், முஃமினுடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு, முஃமினுக்கு ஒரு மரணம், இப்படி ஏதாவது பாதிப்பு வரும்போது முஃமின் அதனை சபர் செய்கிறார், அதனை பொறுக்குகின்றார். அந்த பொறுமை அவருடைய கஷ்டத்தை நல்லதாக மாற்றிவிடுகிறது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான சோதனைகளை கொண்டு அடியார்கள் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சோதனைகளை கொண்டுதான் எந்த ஒரு மனிதனையும் விட்டு வைக்காத நோய் என்கிற சோதனை. நோய் என்று சொல்லும் போதே மனிதனுக்கு அதனை கேட்பதற்கு வெறுப்பு, மனிதனுக்கு அதனை சகித்துக் கொள்ள முடியாத பல நோய்கள் இருக்கிறது. ஏன் நோயை கொண்டு மனிதன் உடலில் இருக்கக்கூடிய நிம்மதி இழக்குகின்றான். அவனுடைய ஆரோக்கியம் குன்றும் போது அவனுக்கு இருந்த அந்த சொகுசுகளை எல்லாம் அவன் இழக்குகின்றான். சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, விரும்பிய மிகவும் நல்ல உணவுகள் அவனுக்கு முன்னால் இருக்கிறது, ஆனால் அவனால் சாப்பிட முடியாது. மிகவும் ருசியான சுவையான பானங்கள் இருக்கிறது, அதனை குடிக்க முடியாது. அது மட்டுமல்ல, அவருக்கு நினைத்த நேரத்தில் பிரயாணம் செய்ய முடியாது, தூங்குகின்ற நேரத்தில் விழித்திருக்குகின்றார், விழிக்க வேண்டிய நேரத்தில் தூங்குகின்றார். பார்க்கின்றவர்கள் எல்லாம் என்ன நோயாளியா என்று கேட்கும் போது ஒவ்வொரு கேள்வியும் இன்னொரு நோயை தோற்றுவிக்குமோ என்ற ஒரு பயத்தை அவருக்கு ஏற்படுத்துகின்றது. இப்படியாக பல்வேறு நோய்களை கொண்டு அல்லாஹுடைய அடியார்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சோதித்துக் கொண்டிருக்கிறார். நல்லவர்களையும் சோதிக்கின்றார். நல்லவர்களுக்கும் நோய் வருகிறது, கெட்டவர்களுக்கும் நோய் வருகின்றது. நூற்றுக்கு நூறு சாலிஹால் அமல் செய்யக்கூடிய மனிதர்களும் அந்த நோயை கொண்டு சோதிக்கப்படுகின்றார்கள். முழுக்க முழுக்க பாவத்தில் மூழ்கி இருப்பவர்களையும் அல்லாஹ் நோயை கொண்டு சோதிக்கின்றார். இந்த உலகம் சோதனைக்குரிய வீடு என்பதை காண்பிக்கின்றான். அனுபவிக்கின்ற ஒரு இடம் அல்ல, பல பேர் அனுபவிக்க துடிக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை உணர்த்துகின்றான், உலகம் அனுபவிக்கின்ற இடம் அல்ல, உலகம் சோதிக்கப்படுகின்ற இடம். நீங்கள் எவ்வளவுதான் பணத்தை கையிலே சேமித்து வைக்கலாம், துனியாவில் அடைய முடியாத என்று நினைத்துக் கொண்டிருந்த மிக பெரும் பட்டங்களை அடைந்திருக்கலாம், துனியாவிலே உள்ள மிக அந்தஸ்துள்ள மனிதர்களுடன் நெருக்கத்தை பெறலாம். ஆனால் இந்த உலகம் சோதனை உலகம் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில நிலைமைகளை ஏற்படுத்துகின்றான். இன்று எமது நாடு பூராகவும் ஒரு வகையான காய்ச்சலை கொண்டு அடியார்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மூமின்கள் இந்த பக்கத்தை எடுத்து வாசித்தால் அவர்களுக்கு வருகின்ற நோய்கள் எதுவுமே பாதகமாக இல்லை. மூமின்களுக்கு வரக்கூடிய அனைத்து நோய்களும் அவர்களுடைய பின்னணியிலே அதனுடைய பின்புலத்தை எடுத்து பார்த்தால் மூமின்களுக்கு அது ஹைராகவே ஆகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஃபின் வலா வஸப், ஒரு முஃமினுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருகிறது, நோய் என்று தேவையில்லை, முஃமினுக்கு ஏதாவது உடல் ரீதியான ஒரு கஷ்டம் வருகின்றது, அதே போன்று ஒரு முஃமினுக்கு ஒரு நெருக்கடியான கஷ்டமான ஒரு நிலைமை உருவாகின்றது, வெறுமனே உடல் கஷ்டம் மட்டுமல்ல, மனிதனுடைய உள்ளத்திலும் பலவிதமான நோய்கள், உள்ளத்துக்கும் பலவிதமான கஷ்டங்கள் வரும். உடல் ரீதியான நோயாக இருக்கலாம், உள ரீதியான நோயாக இருக்கலாம். வலா ஹம்மின் வலா ஹசன், ஹம்மு ஹசன் என்பது உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள். அது ஒரு டென்ஷனான ஒரு பயமான நிலையாக இருக்கலாம், அல்லது இரவு பகல் அவரை விடாத கவலையாக இருக்கலாம். சொன்னார்கள் அது மட்டுமல்ல, ஒரு மீனுக்கு காய்ச்சல் தொட்டிக் கொள்ளட்டும், உடல் சூடாகிறது, உடலில் காய்ச்சல் ஏற்படுகின்றது
சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காய்ச்சலினுடைய பின்னணி என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த முஃமினுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயா, முஸ்லிமுக்கு மட்டும் இந்த பாக்கியம். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு நெருங்கிய உறவு பெண்மணி இருந்தார்கள், ஹதரத் உம்மு ஸாயிப ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்கள் ஒரு வயதான பெண்மணி, காய்ச்சலினால் இன்னும் அவர்கள் கஷ்டத்துக்கு உள்ளாகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியை பார்க்க செல்வது ஒரு சுன்னத். பார்க்க போகின்றவர்களால் அவர்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஒரு அமைதியும் உண்டாகிறது. இதனால் அவர்களை பார்க்க போய் இந்த தாயிடத்திலே கேட்கிறார்கள், என்ன நிலைமை? உம்மு ஸாயிப ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார்கள், இந்த காய்ச்சல் வந்ததனால் என்னை இன்னமும் பலவீனப்படுத்தி போய்விட்டது. நான் ஏற்கனவே ஒரு நோயாளி, ஏற்கனவே வயதான ஒரு பெண், காய்ச்சல் வந்து இன்னமும் என்னை கொடுமைப்படுத்துகிறது என்று காய்ச்சலை திட்ட ஆரம்பிக்கின்றார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள், உம்மு ஸாயிப், காய்ச்சலை ஒரு நாளும் வேசாதீங்க. காய்ச்சல் ஏற்றப்படுகின்ற ஒரு பொருள் அல்ல, காய்ச்சலுக்கு ஏசிடாதீங்க, காய்ச்சலை குறை சொல்லாதீங்க. அது வெளிரங்கத்தில் உடலை சூடாக்குகின்றது. ஆனால் அதனுடைய ஹக்கீகத் யதார்த்தம் என்ன தெரியுமா? ஒரு இரும்பு இருக்கிறது, அந்த இரும்பிலே கரை பிடித்திருக்கிறது, துருப்பிடித்திருக்கிறது. அதில் உள்ள கரைகளை சுத்தப்படுத்துவதற்காக நீங்கள் கொல்லனுக்கு கொண்டு போய் கொடுக்கிறீர்கள். அவன் அவனுடைய உலையில் நெருப்பிலே போடுகின்றான். அந்த இரும்பு மிகவும் சிவப்பாக சூடானதற்கு பின்னால் எடுத்து ஒரு ஆயுதத்தால் தட்டியவுடன் அதில் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாம், துருவெல்லாம் கீழே உதறுவதை பார்க்கிறீங்க.
சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம், இதுபோன்றுதான் ஒரு முஃமினுடைய உடல் காய்ச்சலினால் சூடாகும் போது அல்லாஹ் அவருடைய பட்டோலையில் இருக்குகின்ற பாவங்களை உதிர வைக்குகின்றான். காய்ச்சல் என்பது முஃமினுடைய பாவங்களை கழுவி சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுக்குகின்ற ஒரு வெகுமதியாகத்தான் பார்க்க வேண்டும். சஹீஹான ரிவாயத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
ஆகவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு, அதுபோன்று அல்லாஹுவை நெருங்குகின்றவர்களுக்கு கொடுக்கின்ற இந்த நோய்கள் அவர்களை தண்டிப்பதற்காக அல்ல, அவர்களுடன் இருக்குகின்ற கோபத்துக்காகத்தான் அவர்களை இப்படி சோதிக்கின்றார் என்றல்ல.
ஒரு நோய் என்பது ஒரு உஸ்தாதை போன்று, ஒரு நோய் என்பது ஆத்மீக வைத்தியம் செய்கின்ற ஒரு ஷேக்கை போன்று, அடியார்களுடைய உளரீதியான வெளிரங்கமான பல்வேறு விடயங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதனை கொண்டு சீர்திருத்தம் செய்கின்றான். யார் அல்லாஹுடன் நெருங்குகின்றார்களோ, அல்லாஹுடன் யார் நெருங்குகின்றார்களோ, அல்லாஹுடைய நெருக்கத்தை பேணுகின்றார்களோ, அவர்களுக்கு சில வேளை நெருக்கடிகள், நோய்கள் கடினமாக வரலாம். எதற்காக? அவர்கள் உயர வேண்டிய பதவி மிகப்பெரிய பதவி. ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார்கள், முஸ்னதுல் இமாம் அஹ்மதிலே பதியப்பட்டிருக்கின்றது, ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சலினால் கடுமையாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். படுக்கையிலே புரளுகின்றார்கள், அங்கும் இங்கும் உரளுகின்றார்கள். இரவிலே அவர்களுக்கு தூக்கம் கிடையாது. காலையில் எழுப்பினதுக்கு பின்னால் ஹதரத் ஆயிஷா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க யாராவது ஒருத்தர் நோய் வந்து இப்படி சத்தம் போட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லி இருப்பீங்க? சொன்னார்கள், ஆயிஷா, இந்த நோய்களை நீங்க சாதாரணமாக கணிக்காதீங்க. அல்லாஹ்வை நெருங்குகின்ற அடியாளர்களுக்கு வருகின்ற நோயும் கடுமை அதிகம். நெருங்க நெருங்க நோயினால் வரக்கூடிய அந்த கடுமை அதிகம்.
இன்னொரு கட்டத்திலே புகாரி ஷரீஃபில் பதியப்பட்டிருக்கின்றது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயோடு இருக்கின்றார்கள், காய்ச்சலோடு இருக்கின்றார்கள். சஹாபி அவர்களை பார்க்க போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ் இவ்வளவு வருத்தப்படுறீங்களே? சொன்னார்கள், ஆம், இன்னி உஅக்கு கமா யுஅக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் ரெண்டு பேருக்கு காய்ச்சல் வந்தா எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அதுபோல எனக்கு வந்தா காய்ச்சல். உங்களில் ரெண்டு பேருக்கு வருகிற வருத்தம் ரசூலாகி என்ன ஒருத்தருக்கு வந்துடும் என்று சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களுடைய பதவியை, அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய கௌரவத்தை, அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயை ஒரு ஆயுதமாக, அவர்களை தரஜாவை உயர்த்தும் படியாக, அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் ஏழியாக பாவிக்கின்றான். இன்னொரு ரிவாயத்து வருகின்றது திருமதி ஷரீஃபில். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில மனிதர்கள் உலகத்தில் எப்படி சோதிக்கப்படுவாங்கடா, இந்த சோதனைகள்ல இருந்து எப்ப விடுபடுவோம் என்று ஏங்கிக் கொண்டிருப்பார். ஒன்று ஒரு சோதனை முடிய இன்னொரு சோதனை. தனது உடலில் நோய், தனது பொருளாதாரத்தில பிரச்சனை, தனது வியாபாரத்தில பிரச்சனை, மனைவியில பிரச்சனை, தாயில பிரச்சனை, சகோதரிகள் பிரச்சனை, திரும்பி பார்க்கிற பக்கம் எல்லாம் பிரச்சனை. ஒன்று முடிவதற்கு முன்னால் இன்னொரு பிரச்சனை. இந்த மனிதர் யோசிப்பார், ஏண்டா உலகத்தில் வாழ்ற, கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்காதா, எப்பதான் நிம்மதி வரும்? தாயுடைய பிரச்சனை இப்பதான் முடிஞ்சிருச்சு, அதோட மனைவியுடைய பிரச்சனை ஆரம்பம், மனைவியின் நோய் இப்பதான் குணமாகிச்சு, அதோட மகனுடைய பிரச்சனை ஆரம்பம், நாலு பக்கமும் பிரச்சனை. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் அதனுடைய விடிவை கியாமத்தில் எழும்பி பார்ப்பார். நாளை கியாமத்தை எழும்பி பார்ப்பார், எல்லோருடைய பட்டோலைகளும் அவர்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும், இவருடைய பட்டோலையில எந்த பாவமும் இருக்காது. சஹிஹான ரிவாயத். அட, இவ்வளவு பாவம் செய்ததே, இவ்வளவு குற்றங்கள் செய்ததே, எந்த பாவத்தையும் என்னுடைய பட்டோலையில பார்க்க முடியல. பதில் சொல்லப்படும், உங்களுக்கு வந்த சோதனைகள் உங்களை மன்னிக்கத்தான், அவ்வளவு சோதனைகள் வந்துச்சு, உங்களை மன்னிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சோதனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த சோதனைகளை கண்டு மனம் தளர்பவர்கள் அல்ல முஸ்லிம்கள். அல்லாஹ்வை நம்பியவர்கள் நோயை கொண்டு பயப்பட மாட்டார்கள், நோயை கொண்டு படிப்பினை பெறுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நோயை கொண்டு அவர்கள் தளர்ந்து போய் உலகத்தை வெறுத்து போய் வெறுண்டு ஓடுபவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நோயை கண்டு ரப்பை நெருங்குகின்ற ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது என்று அவர்கள் அல்லாஹ்வை இன்னமும் நெருங்குவார்கள். இன்னும் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தவுடன் அல்லாஹ் மறந்து போயிடும். கை நிறைய காசு இருக்கிறேன், நான் நினைத்ததை சாப்பிடலாம், நினைத்த இடத்துக்கு போகலாம், நினைத்த வாகனத்தை இறக்கலாம், நினைத்த வேலையை செய்யலாம், நாட்டுடைய சட்டத்துக்கும் பயம் கிடையாது, மார்க்கத்துக்கும் பயம் கிடையாது, ஹலால் ஹராம் எனக்கு சமம், இம்மனமும் சம்மதம், எனக்கு வருகின்ற சிந்தனை தான் மிக பெரும் சிந்தனை என்று அல்லாஹுடைய இஸ்தானத்துக்கு போக துள்ளி கொண்டிருப்பான். அப்படியான கருவம் பிடித்தவர்களை உலகத்திலே பார்ப்போம். அவருக்கு தந்தையும் ஞாபகம் இல்லை, தாயும் ஞாபகம் இல்லை, அவருக்கு சகோதரர்களையும் மறந்து சிறிய பிராயத்தை அவர்கள் உருவாக்கிவிட்ட ஆசிரியர்களை உஸ்தாதுமார்களையும் மறந்து செல்வம் அவரை ஒரு உயர்ந்த இஸ்தானத்துக்கு கொண்டு போய்விட்டதாக ஒரு கருவம். அவ்வளவு புகழ் நாட்டில் அவருக்கு, அவ்வளவு பெரிய பழவி அவருக்கு. அல்லாஹ் அவரை அவனிடத்தில் திருப்பி எடுக்க, அவருடைய கவனத்தை அவன் பக்கம் திருப்ப, அவருடைய கருவத்தை குறைக்க அல்லாஹ் அவருக்கு போடுகின்ற ஒரு டேப்லெட் தான் இந்த நோய். வைத்தியர் அவரை பிடித்து பார்த்து, ஒரு பயங்கர நோய் வந்திருக்கு, இது குணப்படுத்த முடியாது என்று சொன்னால் எல்லா ஆட்டமும் போயிடும். அல்லாஹ்விடத்தில் திரும்ப ஆரம்பிப்பார். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடி யாருடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான். ஆக சுருக்கமாக நாம் விளங்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த நோய்கள் எல்லாம் அல்லாஹுவை நம்பிய மூமின்களுக்கு ஒரு பெரும் தோல்வி அல்ல, அல்லாஹுவை நம்பிய மூமின்களுக்கு ஒரு சோகம் அல்ல, மூமின்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்க வந்திருக்கிறது, மூமின்களுடைய பதவியை உயர்த்த வந்திருக்கிறது, மூமின்களுக்கு அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வந்திருக்கிறது. படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து வாழ்பவர்களுக்கு படைத்தவனை ஞாபகப்படுத்த வந்திருக்கிறது. நினைத்த விதத்தில் வாழலாம் என்று நினைத்தவர்களுக்கு அவ்வாறு வாழ முடியாது, கட்டுப்பாடு இருக்கிறது என்று ஞாபகப்படுத்த வந்திருக்கிறது. இந்த படிப்பிடைகளை எல்லாம் இந்த நோயை கொண்டு அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதற்கு பிறகு யாராவது நோய்களை கொண்டு சோதிக்கப்பட்டிருந்தால், சுபஹானல்லாஹ், எத்தனை வகையான நோய்கள், நமது முன்னோர்கள் கேள்விப்படாத நோய்கள், இந்த பேர்கள் அவர்களுக்கு தெரியாது, அப்படியான விதம் விதமான நோய்கள். 1400 வருஷங்களுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகை வகையான நோய்கள் ஏன் ஏற்படும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், மக்களுடைய ஜகாத் விநியோகம் சிறப்பாக அமையவில்லையானால் விசித்திரமான நோய்களை சந்திக்க வேண்டி ஏற்படும். மக்களுடைய ஜகாத் முறையாக அமையவில்லையானால், ஜகாத் கொடுப்பது வேறு, ஜகாத்தை பங்கிடுவது வேறு, ஜகாத்தை கழிப்பிடனும் உரியவர்களின் கரத்தில் போய் சேரணும், இந்த இரண்டும் இணைந்தால் மட்டுமே ஜகாத் கொடுத்ததாக ஆகும். விசித்திரமான நோய்களை அவர்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோய்களுக்கு முஸ்லிம்கள் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்றும் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஒரு நோயை கொண்டு அடியால் சோதிக்கப்பட்டு விட்டால், நோய்க்கு முன்னால் மனிதர்கள் 3 வகையாக மாறுகின்றார்கள். ஒரு கூட்டம் நோய் வந்தவுடனே பதற்றம், பயங்கரமான ஒரு நோய், உங்களுக்கு கேன்சர் என்று சொல்லிடுறாரு, அல்லது உங்களுக்கு இருதயத்தில் ஒரு கோளாறு இருக்கிறது என்கிறார், அல்லது உங்களுக்கு இன்னும் ஒரு அபாயமான நோய் இருக்கிறது என்று வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்டவுடன் திடுக்கிடுகிறார், பதறி போகின்றார், உலகமே அவனுக்கு வெறுத்து போகிறது. அடுத்து என்ன செய்கிறார், அந்த பதட்டத்தை 24 மணி நேரமும் வைத்தியர் 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 என்று அவர் பெயரையே திக்ர் செய்ய ஆரம்பிச்சிருவார். அவருடைய சிந்தனை, அந்த ஆஸ்பத்திரி, இந்த ஆஸ்பத்திரி, மத்த ஆஸ்பத்திரி, அந்த நாடு, இந்த நாடு என்று பரப்பார். காசி நெருப்பிலே எரிகிறது, சம்பாதித்த காசி எல்லாம் நெருப்பிலே எரிக்கிறார். வருகின்ற பதட்டத்தினால், நிதான மின்மையினால் அல்லாஹ்வை ஞாபகம் வர்றது கிடையாது. நோய் வந்தவுடன் வந்த அந்த பீதி, அந்த அச்சம், பணத்தை கொண்டு, வைத்தியரை கொண்டு, மருந்தை கொண்டு சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை அதற்கு பின்னாலே ஓட வைக்கிறது. உலகத்தில பெரும்பான்மையானவர்களுடைய நிலைமை இதுதான். வைத்தியர்கள் எங்களால முடியாது என்று சொன்னா மட்டும்தான் அவர்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகம் வரும். அப்பதான் குர்ஆன் ஓதலாமா, ஜும்மாவில துவா செய்யலாமா, தஹஜ்ஜுதுல துவா செய்யலாமா, அப்போதுதான் துவாவை தேடி போறாரே. இதுக்கு பின்னால மஹ்லூக் என்னால முடியாது என்று கைவிட்டதற்கு பிறகு இது எவ்வளவு பெரிய நஷ்டம். ஆனால் நடுத்தரமாக இரண்டாவது வர்க்கத்தினர் எப்ப, இதுதான் பொதுவாக முஸ்லிம்களுக்கு உள்ள ஒரு வழிகாட்டல். நோய் என்று சொல்லிவிட்டாரா, முஸ்லிம் முதலாவது மனது கிடக்கணும், அல்லாஹோடு சம்பந்தம் இல்லாமல் இந்த உலகத்துக்கு எந்த நோயும் வர முடியாது. அல்லாஹ் எந்த நோயை உலகத்துக்கு இறக்கினாரோ அந்த நோயுடன் சேர்த்து பரிகாரத்தையும் இறக்கி இருக்கிறார். இது நபி வாக்கு. இன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லம் யன்ஸில் தால் இல்லா லஹு தவா. அல்லாஹ் உலகத்துக்கு ஒரு நோயை இறக்கினால் மருந்தை மருந்துடன் இறக்கி இருக்கின்றான். ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. இந்த நம்பிக்கை மூமினுடைய உள்ளத்தில் வரணும். 2 நோய்களுக்கு மட்டும்தான் மருத்துவம் இல்லை. முதலாவது மரணம், இரண்டாவது வயோதிகம். மௌத்து வந்துவிட்டால் யாருக்கும் மருந்து செய்யலாது. மௌத்து மௌத்துதான், மலக்குள் மௌத்து வந்தால் அதற்கு பின்னாலும் பரிகாரம் கிடையாது, யாராலும் நிறுத்த முடியாது. முதுமையை அடைந்தவர் வாலிபனாக மருந்து கிடையாது. வாலிபன் வாலிபன் தான், கொண்டையை வேண்டுமானால் கருப்பாக்கலாம், முகத்திலே சுருக்கு விழுந்ததை கிரீம் பூசி ஏதாவது பண்ணலாம், ஆனால் வாலிபனாக முடியாது. அவர் கிழவன் கிழவன் தான். 30 வயது தாண்டிவிட்டால் வாலிபம் முடிந்து விடுகிறது. மற்ற எல்லா நோய்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக மருந்தை இறக்கி இருக்கின்றான். அந்த மருந்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? உலகத்தில் நிறைய பேர் மருந்து இல்லைன்னு மௌத்தாகிறாங்களே, வைத்தியர்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல, மருந்து இருக்குது கண்டுபிடிக்க தெரியல. பெரிய ஒரு கூட்டத்தை நோயே கண்டுபிடிக்கல, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, மௌத்து வரை கண்டுபிடிக்கல. அல்லது வேறந்த சொல்றாங்க இன்னொன்று இருக்குது, அல்லது நோயை கண்டுபிடித்தாங்க, எது சரியான மருந்து என்று தேடவில்லை, தேடினார்கள் கிடைக்க இல்லை. ஏன்? அல்லாஹ் காட்டினால் தானே தெரியணும், அல்லாஹ் காட்டலன்னா தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? மருந்து இருக்குது, ஆகவே மருந்தை இறக்கினவனிடம் முதலாவது முறைப்பாடு செய்வோம். அல்லாஹுக்கு முன்னால சொல்லுவாரு, தன்னுடைய சேவைகளை அழுது அழுது அல்லாஹுடத்தில் சொல்லுவார். ஒரு முறை சொல்லி போதாது, எப்படி பிரச்சனை வரும்போது பிரசிடண்ட பிடித்தா சாதிக்கலாம், அப்ப பிரசிடண்ட பிடிக்கிறதுக்கு வழி தேடலாம், பிரைம் மினிஸ்டரை பிடித்தா சாதிக்கலாம், அவரை பிடிக்கிறதுக்கு வழி தேடுறாரு. ரப்புல் அலமாவ பிடிக்கிறதுக்கு வழி தேடலியா? யாரை பிடித்து ரப்பை நெருங்கலாம்? குர்ஆன் சொல்லுதே கேட்டியா? குர்ஆன் என்ன சொல்லுதே? தஹஜ்ஜுதில சுஜூதில விழி ரப்ப நெருங்கலாம். وَمِنَ اللَّيْلِ فَاسْجُدْ وَاقْتَرِبْ. இரவில சுஜூதில விழுங்க, அல்லாஹ் நெருங்க. தஹஜ்ஜுதுடைய சுஜூத் ரப்பை நெருங்கும் வழி. وَمِنَ اللَّيْلِ فَاسْجُدْ لَهُ وَسَبِّحْهُ لَيْلًا طَوِيلًا. இரவில அல்லாஹ்வுக்கு முன்னால சுஜூத் செய்யுங்க, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க. நீண்ட இரவு, அவனே நோயை இறக்கினான், அவனே ஷிஃபாவையும் இறக்கினான், நோயை இறக்கியவன் மருந்தையும் இறக்கினான்.
அவனை நெருங்கினாலே அந்த நோயை குணப்படுத்த முடியும். அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டார். பிறகு ஷரியா, அல்லாஹ்வுடைய தூதரினால் என்னென்ன மருத்துவத்துக்கு வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை உலமாக்களிடம் அறிந்து அந்த மருத்துவங்களை முதலாவது முற்படுத்தி செய்யணும் சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம். உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் பல விதங்களிலும் மருத்துவம் செய்வீங்க. ஸஹீஹான ரிவாயத், தாவு மருதாக்கும் பிஸ்ஸதகா. உங்களுடைய நோயாளிகளுக்கு தர்மத்தால மருந்து செய்யுங்க. டேப்லெட் மட்டுமல்ல மருந்து, இன்ஜெக்ஷன் மட்டுமல்ல மருந்து, ரத்தம் டெஸ்ட் பண்றது மட்டுமல்ல மருந்து, சடகா கொடுக்கிறதும் ஆகப்பெரிய ஒரு மருந்து. இது நபி வழி. ஷேக் அல்பானி இந்த ஹதீஸை சஹீஹ் என்கிறார். உங்களுடைய நோயாளிகளுக்கு சடகாவால் மருந்து செய்யுங்கள். சடகா ஒரு மருத்துவம். ஆனால் சடகாவால் மருந்து செய்பவர்களுக்கு 2 நிபந்தனைகள் இருக்கு. முதலாவது, பலமான நீயத்தோடு சதகா செய்யணும். அல்லாஹ் இந்த சதகாவை கொண்டு குணப்படுத்துவார். சதகா கொடுத்து பாப்போம் என்றால் அது தண்ணீர் போற நீயத்து. சதகாவை பலமாக கொடுக்கணும். 2வது, தன்னுடைய மனம் நோகின்றபடி சதகா கொடுக்கணும். மனம் நோக சதகா தான், அவரவருடைய சக்திக்கு அப்பால் போய் சதகா கொடுக்கணும். கோடீஸ்வரர் 10,000 சதகா கொடுக்கிறார். இவருடைய சதகா மருந்துக்கு வேலை செய்யாது. எவ்வளவு சதகா கொடுத்தால் மனதில் ஒரு கவலை வருமோ அந்த அளவுக்கு ஒரு சதகா. பழைய உலமாக்கள் சொல்லுவாங்க, மனசு நோக சதகா கொடுங்க, அதுதான் மருந்து செய்யும் சதகா.
அதற்கு அப்புறம் தான் சுன்னத் என்ற வகையில் நாம் வைத்தியத்துக்கு போகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தியத்துக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இது மூணாவது கட்டம். ரப்பிடம் சொன்னோம், ரப்பிடைய தூதுவர் காட்டிய வழியில் மருத்துவம் செய்தோம். மூணாவது கட்டம், நாம் உலகத்தில் சுன்னாவின் அடிப்படையில் மருத்துவத்துக்கு போகிறோம். அல்லாஹ் அவருக்கு சுகத்தை கொடுத்தால் அவரை நோய் விசாரிக்கின்ற வருகின்ற மனிதர்களிடமும் ஈமானுடைய பேச்சை பேசுவார். தஹஜ்ஜு தொழுதேன், அழுதேன், சதகா கொடுத்தேன், நபி வழியில் சொல்லப்பட்ட முறைகளை எல்லாம் பழுதேன், அதற்கு பிறகு ஒரு மருந்து செய்தேன், அல்லாஹ் குணப்படுத்தினான். இவரை நோய் விசாரிக்க வருகின்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மகத்துவத்துடன் வீட்டில் இருந்து வெளியாகுவார்கள். அடுத்த படித்தரம் இருக்கிறது, அது எல்லோருக்கும் நெருங்க முடியாது. சஹாபாக்களுடைய ஈமானின் ஆகப்பெரிய தரஜாவை அடைந்த நல்லடியார்களுடைய தரஜா, நோயை யாரிடத்திலும் சொல்லாமல் அல்லாஹ்விடத்தில் மட்டும் சொல்றது, இது எல்லோராலும் சாத்தியமாக பரிசீலிக்க போகவும் கூடாது. இவர்களுக்கு மூலத்தில் கேன்சர் போன்ற ஒரு வருத்தம் ஏற்பட்டுச்சு. ஆனால் யாரிடத்திலும் அந்த வருத்தத்தை சொல்லவில்லை,
அல்லாஹ்விடத்திலே முறையிட்டுக் கொண்டிருந்தாங்க. புகாரியில் இருக்குது, எப்போது நான் அந்த நோயை தாங்கிக் கொண்டிருந்தனே, மலக்குகள் எனக்கு வந்து சலாம் சொல்வாங்க. அமரர்களை அனுப்பி அல்லாஹ் அந்த நோயாளியின் மனதை சாந்தப்படுத்தி இருக்கிறான். தாங்க முடியல, சுடுகின்ற கவா என்று சொல்லுகின்ற, இக்திவா என்று சொல்லுகின்ற, சூடு போடுகின்ற மருத்துவத்தை செய்கிறார். எப்போ மருத்துவம் செய்தாரோ சலாம் நின்று விடுகிறது.
திருப்ப மருத்துவத்தை நிறுத்துகிறார், திருப்ப சலாம் கேட்கிறது. அது ஒரு பெரிய தரஜா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த வழியில் நோய் என்கிற அந்த பயங்கர நிலைமையையும் இந்த முறையில் நாம் அணுகும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயை கொண்டும் எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துவார். இந்த நிலைமைகளை நாம் லேசாக முகம் கொடுக்கலாம். யாரெல்லாம் நோயை கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இது தைரியத்தை உண்டாக்கும், மன தளர்வை உண்டாக்காது, சோர்வை உண்டாக்காது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொண்டுதான் இந்த நோயுடைய காலத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷத்தை அவர்களுக்கு உண்டாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நோயாளிகளுக்கும் பூர்த்தியான ஷிஃபாவையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தருள்வானாக. யார் நோய்களினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் மனம் நொந்து போய் அமர்ந்திருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய மனங்களில் ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்தருள்வானாக. யாரு நோய்களை கொண்டு இழப்புகளை சந்தித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த மேலான சுவர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்குவாராக. பூரா உம்மத்துல் முஹம்மதியாவை யாழ்லா நீ பாதுகாத்து தருவாயா. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அல்லோட கல்லோட பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அமைதி ஏற்படுத்துவாயாக. புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீ பாதுகாத்து தருவாயாக. சியோனிசவாதிகளின் பிடியில் இருந்த அந்த மஸ்ஜிதை பாதுகாத்துருவாயா. மஸ்ஜிதுடைய குடும்பத்தை பாதுகாத்துருவாயா. முழு உலக முஸ்லிம்களுக்கு உரிய மஸ்ஜிதாக அந்த மஸ்ஜிதுக்கு நீ சுதந்திரத்தை நசீபாக்குவாயாக. ஆமீன். வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.